So this is December 22nd, 2019 in Chennai. And we're going to be looking at Srila Prabhupada's principles for the Gurukula and the Brahmachari Ashram.
In December 22nd, 2019,
So you might ask, why are we going to talk about the Brahmachari Ashram? So I am happy to see so many of the Brahmacharis have come. But you may be wondering, what does this have to do with me? Because these are specifically principles to be taught to the students, to children and the Brahmacharis. But some of these principles, they are applicable to everybody. And especially we want to look at two of them at this time that we are focusing on selling Srila Prabhupada's books. So we're going to first go through all of these briefly. And then we're going to look especially at two of them. So these principles came from lectures Srila Prabhupada gave in 1976 in Mumbai. On the 12th chapter of the 7th canto of the Srimad Bhagavatam. Which especially deals with the principles of the Brahmachari Ashram. And Srila Prabhupada was going back and forth in these classes between talking about how we should raise our children and how the Brahmachari should live. So from going through these classes, we have picked out that there are 12 principles of training.
So in the upanyas kilende, namba vande paichi seiyathukku 12 vidhangal irukku appingiradha purinjikkom.
And again, even if we are not ourselves in the Brahmachari Ashram,
namba Brahmachari Ashramathil illa irundhalum kuda,
we can apply these to the education of our children.
Namba nammude pasangalude padippukkaga indha 12 kolgaigalai paichi seiyalam.
And our own training in spiritual life. So the first is that there should be love between the guru and the disciple. It is not an official relationship. Srila Prabhupada says that why should you let another person control you unless there is love? To be a disciple means you say to the guru, now you can control me. You must trust that the guru actually loves you. And that you love the guru. Also that, of course, that the guru is qualified. Prabhupada said two things, love and trust. Trust means the person knows what they're doing. And love means that they care about my welfare. If someone knows what they're doing but they do not care about my welfare, they can use their knowledge to hurt me.
Adavadhu na enna seiyrengradhu ottarku theriyum aana en meedhu anbu illa appadina avargalukku kudi athan
about my welfare, but they do not know what they are doing, then with good intentions they may misguide me.
அதாவது என் மீது வந்து அவங்களுக்கு வந்து அன்பு இருக்கு, ஆனா நான் என்ன செய்யறேன்றது அவங்களுக்கு புரியல அப்படின்னா என்னை தவறான வழி நடத்தக்கூடிய வாய்ப்பானது அங்கே ஏற்படுகின்றது.
So we must establish a relationship of love and trust with the spiritual master.
அதனால நம்ம ஆன்மீக குருவிடம் அன்பு மற்றும் நம்பிக்கை இரண்டுமே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும்.
The second thing is to control our senses.
இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய புலன்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும்.
Especially in the relationships between men and women.
குறிப்பாக ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையில
In the modern age, this is becoming less and less common. People are having very loose relationships. They are waiting until they are 35 to get married. And while they are waiting, they are not behaving properly. And the society is becoming spoiled. Yesterday I met one gentleman, he said he was married when he was 21. People told him this is child marriage. So the principle of proper training is that one does not associate with the opposite sex until one gets married. But this cannot be done just by some moral or social rule. One must actually be experiencing spiritual happiness. So our children and our brahmachari students, they must be trained to enjoy spiritual
happiness.
And in our own life, if we are having trouble with our sense control, we should think, how much am I getting pleasure from using my senses in the service of Krishna? The third principle that Srila Prabhupada gives is that every day we should worship the Lord and worship the Guru. Not as an official ritual, but to develop a real connection. So this should be done at least in our homes every day. Then the fourth principle, which again is not so popular at the present time, is one should get up in the morning before sunrise, and one should attend the Mangala Arti of the deities. If the temple is too far away, then you do in your home. This was one of the most important principles that Srila Prabhupada gave. And you might say, why is this so important? So at different times of the day, there are different gunas or modes of nature that are in control. Just like if you want to travel on the road, certain times if the roads are very congested with traffic and certain times they are very open. If you want to go quickly, you go when the roads are open. So spiritual practices can be done at any time. But the early in the morning, the roads are open. Because the atmosphere is in sattva. It is easier for the mind to be peaceful. We don't feel, oh, I have to do so many things and do this thing and do that thing and go here. The next principle is to study the Vedas, especially the Srimad Bhagavatam. We cannot meditate upon the Lord if we do not hear about
Him.
We cannot dedicate everything to the Lord unless we learn how to do it. And if we don't hear the Shastra, we will hear so many other things. We will hear about the activities of the politicians and the celebrities and the sports stars. And those will not elevate our consciousness. Of course, we should know what is going on in the world. But that should not be our whole meditation. So on the positive, we are studying the Shastras daily. And on the negative, we are not going to talk about rubbish. Especially gossip and politics. Did you know what he did? Did you know what she said? Really? Oh, that was terrible. And then our whole consciousness is absorbed in such things. The seventh principle is to offer obeisances. To Guru and to God. When we first see Guru, we offer obeisances. And when we go out again, we offer obeisances. This way we remember that I am the servant. I am dependent. I am subordinate. God is great. I owe him my service. Then we next principle is we keep our life simple. We make sure that we do not get too many things. We do not need 100 pairs of shoes. We do not need a new phone every year. We can keep our lives simple. That doesn't mean you have to carry water on your head. But we don't want to make our lives so complicated that instead of our things serving us, we are serving our things. The next principle is that we should beg and we should give to Guru. So why should we do this? Well, the first reason is to engage other people in the service of the Lord. Even if you are very rich, and you could afford to build a temple. temple like this from your own bank account only.
உங்களுடைய வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கோவில உங்களாலே கட்ட முடிஞ்சாலும் கூட.
When you ask other people to contribute, you benefit them.
நம்ம மத்தவங்க இடத்துல போய் நன்மை கேட்கறது மூலமாக நம்ம அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கின்றோம்.
And not thinking, oh, I can do everything myself.
நம்ம அது என்னாலே எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணமானது செஞ்சு முடிகின்றது.
And to give to Guru, we remember everything belongs to God.
நம்ம குருவிடம் கொடுப்பதன் மூலமாக அனைத்துமே கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்ற எண்ணமானது நம்மிடையே வளர்கின்றது.
Now the principle for the student is the student should eat only when the master calls him to eat.
மாணவனுக்கான கொள்கை என்ன அப்படின்னா அந்த ஆன்மீக குருவானவர் சம்மதித்தால் மட்டும்தான் அவருக்கு உணவு உண்ண வேண்டும்.
And he has to be called personally.
அதுக்கப்புறம் குருவுக்கு நேரமாக சேவை செய்ய வேண்டும்.
Not just ringing a bell for meals.
அதாவது சாப்பாடு போது மணி அடிக்கிறது மட்டும் கிடையாது.
The teacher has to say, you come, each student has to be called individually.
அதாவது குருவானவர் ஒவ்வொரு மாணவனையும் தனித்தனியாக இங்கே வந்து சாப்பிடு இங்கே வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார்.
Now this of course means that the guru has to have an individual relationship with each of the students. The guru has to really be thinking of the benefit of each
student.
It also means that the student is thinking, even my eating, I am dependent on the order of guru.
அதாவது மாணவனாக நினைக்கின்றார் நான் சாப்பிடுறது கூட என்னுடைய குருவின் கட்டளையின் படிதான் நான் வந்து சார்ந்து சாப்பிடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு.
So once we have our own grihastha life,
நம்ம நம்ம கிரகஸ்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்றால்,
so our teacher is not calling us to eat.
நம்ம நம்மளுடைய குருவானவர் நம்ம சாப்பிடுறதுக்கு அழைக்கிறது கிடையாது.
But still we should remember that everything we have is by the grace of God.
நம்ம எப்பவே நினைச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கூட கடவுளின் அருளால் தான் நமக்கு கிடைக்கின்றது.
Every step is a step of gratitude.
நம்ம ஒவ்வொரு அடியிலும் நம்மளுடைய நன்றியை கடவுளுக்கு செலுத்த வேண்டும்.
By the grace of Bhagavan I am walking. By the grace of Bhagavan I can see.
பகவானுடைய கருணையினால் தான் நடக்க முடியுது. பகவானுடைய கருணையினால் தான் என்னால் பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்.
By the grace of Bhagavan I can eat and I can digest my food.
பகவானுடைய கருணையினால் தான் நான் சாப்பிட்டு அந்த சாப்பாடானது என்னது உடலுக்குள் செரிமானம் ஆகின்றது.
And the householders should invite other people to eat.
அந்த குடும்பஸ்தர்கள் மற்றவர்களை தங்களுடைய இல்லத்திற்கு உணவு உண்ண அழைக்க வேண்டும்.
The old traditional system was that before the householder would have their meals, they would go outside and call three times, is anyone hungry? Is anyone hungry? Is anyone hungry?
அதாவது அந்த காலத்துல பாரம்பரிய என்ன பார்த்தோம் அப்படின்னா குடும்பஸ்தர்கள் தாம உணவு உண்றதுக்கு உண்ணுவதற்கு முன்னால் வெளியே சென்று யாராவது பசியோட இருக்கீங்களா, யாராவது பசியோட இருக்கீங்களா, யாராவது பசியோட இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களே அழைப்பார்கள்.
So we should engage others in service and give in charity.
அதனால மற்றவர்களை இந்த சேவையில் ஈடுபடுத்தி மற்றவர்களுக்கு நம்ம தானம் வழங்க வேண்டும்.
Then the next principle is to always chant the name of the Lord.
அதற்கடுத்த கொள்கை நம்ம எப்பவுமே பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும்.
Many of our ceremonies and yagyas are very complicated.
நம்மளுடைய சடங்குகள் மற்றும் யாகங்கள் பல பார்த்தோம் அப்படின்னா மிகவும் சிரமமானதாக இருக்கின்றது.
They require a lot of training.
அதுக்கு வந்து செய்யறதுக்கு நிறைய பயிற்சி தேவைப்படுது.
And time and paraphernalia.
அதுக்கு உபகரணங்கள் அதுக்கு நேரம் அதிகமாக தேவைப்படுது.
But to connect with the Lord by calling his name is very simple.
ஆனா பகவானோட தொடர்பு கொள்வதற்கு அவரது நாமத்தை சொல்வது அப்படின்றது மிக எளிமையான வழிமுறை.
Even a child can do it.
ஒரு குழந்தை கூட இந்த விஷயத்தை செய்யலாம்.
And we can do it anywhere.
நம்ம இந்த விஷயத்தை எங்க வேணாலும் செய்யலாம், எப்ப வேணாலும் செய்யலாம்.
Whether we are clean or unclean,
நம்ம சுத்தமா இருக்கோமோ இல்ல அசுத்தமா இருக்கோமோ,
in our home, in the bus,
நம்ம பஸ்ல போறோமோ இல்ல வீட்டுல இருக்கோமோ,
in the kitchen while walking on the road,
நம்ம சமையல் அறையில இருக்கோமோ இல்ல ரோட்ல நடந்து போறோமோ,
to always be calling on the name of the Lord.
நம்ம எப்பொழுதும் பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்க முடியும்.
And the last principle is to be expert.
கடைசி விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே சிறந்த வல்லுநராக இருப்பது.
Srila Prabhupada says the student must be trained to know something of everything and everything of something.
ஒரு மாணவனானவன் எல்லா விஷயத்தையும் சிறிதளவும் சிறிதளவும் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் சொல்ற.
So it is not that because we are devotees we are foolish in worldly things.
அதாவது ஒரு பக்தரா இருக்கோம் அதனால உலக விஷயங்கள்ல புத்தாத்தனமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி கிடையாது.
But whatever is our our work, we should be expert.
என்ன வேலையெல்லாம் செய்யறோமோ அந்த வேலையெல்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டும்.
So let's look again at these 12 principles.
இந்த கொள்கைகளை நாம இன்னொரு வாட்டி பார்ப்போம்.
To have love between the guru and disciple.
முதல்ல வந்து பார்ப்போம் அப்படினா குருவுக்கும் அவருடைய சிஷ்யருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு.
Control our senses by having higher spiritual pleasure.
உயர்ந்த ஆன்மீக ஆனந்தத்தின் மூலமாக நமது புலன்களை கட்டுப்படுத்துவது.
To daily worship the Lord and Guru.
தினந்தோறும் குருவையும் பகவானையும் வழிபாடு செய்வது.
To wake up early in the morning and have a mangal aarti.
தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து மங்கள ஆர்த்தி செய்வது.
To study the Vedas, especially the Bhagavatam.
தினந்தோறும் வேதங்களை படிக்கணும், குறிப்பா ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம படிக்கணும்.
Not to talk about gossip and politics.
நம்ம பொதுவா ஊரோம்பு மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சுகளை தவிர்க்க வேண்டும்.
To offer our namaskar.
நம்ம தினந்தோறும் பகவானுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும்.
To keep our life simple.
நம்மளோட வாழ்க்கையை எளிமையா வச்சுக்கணும்.
To beg from others to give to Guru.
நம்ம வந்து மற்றவங்க இடத்துல போய் யாசனை செஞ்சு அந்த பணத்தை குருவிடம் கொடுக்க வேண்டும்.
To eat when we are called.
நம்ம குரு நம்ம அழைத்தால் மட்டும்தான் நம்ம வந்து உணவு உண்ண வேண்டும்.
Or to remember that in everything we are dependent on the Lord.
நம்ம எப்பவுமே எல்லா விஷயங்களுமே கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வளர்த்து கொள்ள வேண்டும்.
To chant the whole name.
நம்ம பகவானோட திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும்.
And to become expert in our life.
நம்மளோட வாழ்க்கையில நம்ம சிறப்பானவராக மாற வேண்டும்.
So I want to spend so many of your words end with um. Like 3/4 of your words end with um. In Tamil, all your words are ending with um. In Italian, they are always ending with ah. So we are going to look now at two of the principles.
இதில வந்து ரெண்டு கொள்கைகளை இப்ப நம்ம பார்க்க போறோம்.
Studying the Shastra, especially the Bhagavatam.
சாஸ்திரங்களை படிப்பது, குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதம்.
And begging from others to give to Guru.
மற்றவங்க இடத்துல போய் யாசனை செய்து அந்த செல்வத்தை குருவிடம் கொடுப்பது.
So how are we going to get people in the world to take up spiritual culture?
அந்த காரணிக கலாச்சாரத்துல உலக மக்களிடையே எப்படி நாம் கொண்டு செல்வது?
There are so many people living here in Chennai.
சென்னையில பார்த்தா நிறைய மக்கள் வசிக்கிறாங்க.
What percentage is going to a temple?
ஆனா அப்படி இருக்கும்போது கோவிலுக்கு அவர்கள் போக வேண்டிய காரணம் என்ன?
So many of the young people, they are forgetting their spiritual roots.
நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக கொள்கைகளை மறந்து இருக்கின்றார்கள்.
They are thinking that religion simply means fighting.
அவங்க நினைக்கிறாங்க மதம் அப்படின்னாலே ஏதோ ஒரு உத்தாரமான விஷயம் அப்படி நினைக்கிறாங்க.
They're thinking, oh, if I become religious, then simply I will start rioting in the streets.
அப்போ வந்து நாம் ஆன்மீக வாழ்க்கை ஏத்துறோம் அப்படினா நம்ம தெருவுல தான் இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு அவங்க நினைக்கறாங்க.
So they're not interested.
அதனால அவங்க அதுல ஆர்வம் கொள்வது இல்லை.
And even if they keep up some of the old traditions,
அவங்க முன்னாடி இருந்த கலாச்சாரத்தை சிறிதளவு மேற்கொண்டாலும் கூட
they may not understand them.
ஆனா அது என்னன்றது அவங்களுக்கு புரிவது இல்லை.
They are just doing some empty ritual.
அது ஏதோ ஒரு சாதாரண மத சடங்கா தான் அவங்க செய்கின்றார்கள்.
And their lives remain materialistic.
அவங்களோட வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா பௌதிகமானதாக தான் இருக்கின்றது.
They are simply living like materialists anywhere.
அவங்க எல்லா இடத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா பௌதிகவாதியை போல தான் செயல்படுறாங்க.
But they do a little worship here and there.
ஆனா இங்கேயும் அங்கேயுமா சிறிதளவு அவங்க வழிபாடும் செய்யறாங்க.
But actually the Indian scriptures have the most comprehensive knowledge of any culture in the world.
உலகத்தில் எல்லா கலாச்சாரத்திலுமே பற்றிய ஞானமானது நமது இந்திய கலாச்சாரத்தில் தான் அடங்கி இருக்கின்றது.
All the great religions, they have many things in common.
அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவான விஷயமானது எல்லா இடத்திலும் பரவலாக இருக்கின்றது.
There is one supreme God who created everything.
அனைத்தையும் படைத்த ஒரு சுப்ரமுத கடவுளானவர் இருக்கின்றார்.
We should worship him and surrender to him.
நாம் அவரை வழிபட்டு அவரிடம் சரணடைய வேண்டும்.
But most of the religious scriptures of the world have very little knowledge of God.
ஆனா உலகத்தக்குரிய அனைத்து சாஸ்திரங்களையும் பார்த்தோம் அப்படின்னா கடவுளை பற்றிய ஞானமானது சிறிதளவு தான் இருக்கின்றது.
What does he look like?
கடவுளானவர் எப்படி இருக்கின்றார்?
What does he do?
கடவுளானவர் என்ன செய்கின்றார்?
How do we have a relationship with him?
அந்த கடவுளுடன் நாம் எப்படி உறவு வளர்த்துக் கொள்வது?
What is the nature of his own kingdom beyond this universe?
இந்த உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய அவரது உலகத்தினுடைய இயற்கை என்ன?
Most religions cannot explain why we are suffering.
பல மதங்கள் வந்து நாம் ஏன் துன்பப்படுகின்றோம் பற்றி விளக்குவது இல்லை.
Why is there evil in the world?
உலகத்தில் ஏன் தீமைகள் இருக்கின்றது?
Why are there so many problems?
உலகத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்கு?
They cannot explain this.
அவங்களால விளக்க முடியல.
Most religions cannot explain how the world is working.
பல மதங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகமானது எப்படி இயங்குகின்றது என்பதை பற்றி அவர்களால் விளக்க கூற முடியவில்லை.
But this information is available in great detail in the Srimad Bhagavatam.
இந்த விளக்கமானது நல்ல விவரமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டு உள்ளது.
And scriptures such as the Bhagavad Gita.
மற்றும் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்கள் இது தெளிவாக விளக்கப்பட்டு இருக்கின்றது.
The wisdom that's available in these books are not available any place else.
இந்த புத்தகங்கள்ல கிடைக்கக்கூடிய இந்த ஞானமானது மற்ற இடங்களில் எங்குமே கிடைப்பது இல்லை.
The greatest scientists, the greatest philosophers, what they are trying to understand is already in the Bhagavad Gita and Bhagavatam.
சிறந்த வல்லுநர்கள், சிறந்த விஞ்ஞானிகள் என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்களோ அந்த விஷயமானது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டு உள்ளது.
And Krishna says in the Bhagavad Gita that if we understand him,
Krishna Bhagavad Gita சொல்கின்றார், நாம் அவரை புரிந்து கொண்டால்,
that is enough for our liberation.
நமது முக்திக்கு அதுவே போதுமானது.
Says janma karma chumai divyam evam yo vedita tvadeha punarjanma nati mam eti sorjuna. If you just understand Krishna's activities, one will not come to this material world again.
Krishna செயல்களை ஒருவர் புரிந்து கொண்டால் அவர் திரும்பி இந்த பௌதிக உலகத்திற்கு வருவதில்லை அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார்.
Even the beginning knowledge of Bhagavad Gita is beyond the understanding of almost every other philosophy and religion and science in the world.
உலகத்திற்குரிய தத்துவங்கள், மதம் சார்ந்த கோட்பாடுகள் மற்றும் தர்மத்தின் சித்தனைகளை தாண்டி பகவத்கீதையில் கொடுக்கப்பட்ட ஞானமானது மிகவும் உயர்ந்ததாக செயல்படுகின்றது.
தேஹினோஸ்மின் யதா தேஹே கோமாரம் யோகினம் ஜரத்தா தேஹம் ஜரா ப்ரத்யே ஜீவஸ்தாட்சம் நஜாயதே மீயதே வாக்கிரா சின்னாயம் ரூப பாவிச்சவான பூயா ஆஜோ நிச்சசஸ்வச்சோயம் புரணோ நான்யதே அன்னுமனேஷ்யே. Practically no one in the world has this knowledge.
உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே இந்த ஞானமானது இப்பொழுது இருப்பதில்லை.
The scientists are arguing, how is it that we are conscious?
விஞ்ஞானிகள் வாதம் செய்கிறாங்க, நாம் எப்படி உணர்வு உள்ளவனாக இருக்கின்றோம்?
They don't understand.
அவங்களால புரிஞ்சுக்க முடியல.
And Krishna is explaining this in the very beginning of the Bhagavad Gita.
ஆனா இந்த விஷயத்தை கிருஷ்ணர் பகவத்கீதையினோட ஆரம்பத்துல சொல்கின்றார்.
And this is not simply theoretical philosophy.
இது வந்து பார்த்தோம்னா ஏதோ தத்துவ ரீதியான கொள்கை மட்டும் கிடையாது.
பிபந்தியை பகவத் மாத்திரம் கதம் விட்டா ஸ்ரவணாக்கு விஜயசி சமுதம். This is kathamritam. This narration is like amrita. It's like nectar, pibanti, that one drinks to become spiritually nourished.
Kathamritam, adhavu indha kadhaiyanadhu oru amrita maadhiri. Yaar oruvar aanmiya unarvai adaiya vendumo avargal indha kadhaiyage amrutathai parugi suvikkindranar.
So it is not some theoretical philosophy.
Anal idhu veru madha reethiyana oru kodpaadu kedaiyadhu.
Just by reading the Bhagavad Gita, one experiences transcendental happiness.
பகவத்கீதை மற்றும் பாகவதத்தை படிப்பதன் மூலமாகவே ஒருத்தர் ஆன்மீக பேரானந்தத்தை அனுபவிக்கின்றார்.
Now it is very strange that here in India we have to convince people to buy these books and read them.
ஒரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படினா இந்தியாவுல வந்து நாம குறிப்பா மக்களிடையே இந்த புத்தகங்களை வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நாம பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது.
And you can sell them by saying even the Americans are reading them.
அப்பட என்ன சொல்லிருக்கோம்? அமெரிக்கால இருக்கவங்க கூட இந்த புத்தகத்தை படிக்கறாங்கனு சொல்லி தான் அவங்ககிட்ட நம்ம விற்கவே முடியுது.
And then they will say, oh, then let me have.
அப்படியே அமெரிக்கால இருக்கவங்க கூட படிக்கறாங்கனா அப்ப நான் வாங்கிக்கறேன்னு சொல்லிட்டு மட்டும் வாங்கிக்கறாங்க.
But everybody will not come here to purchase.
ஆனா எல்லாரும் இத வாங்குறதுக்கு முன் வரது இல்லை.
They are too busy trying to make money.
மக்கள் பணம் சேர்ப்பதில இருந்து ரொம்ப தீவிரமாக இருக்கின்றார்கள்.
Taking care of their families.
அவங்களோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுல தீவிரமா இருக்காங்க.
So we may have to go to them.
ஆனா நம்ம அவங்க இடத்துல செல்ல வேண்டும்.
Then And then you think, but how can I go to them like a beggar? But we are not begging for ourselves. We are begging for them. You are a very educated person. Very cultured. Please take this book. And then we engage the money to print more books. To worship the Lord. So everyone can help with this effort. Even if it's only in a small way, you can take just a few small books, give them to friends and family. Try to sell even one or two. We would like to flood the world with these shastras. But we can start here. And if all India, South India has most kept its culture, but don't be proud. Because it is not going to stay. Unless we do something now, pretty soon you will be like everybody else. Please do not think otherwise. So, if we can bring back the culture here, right now you are only like 1 centimeter away. But going in the wrong direction. So here it is not so difficult. So many highly educated people in this area that can genuinely appreciate. So we are begging for everyone to help between now and the end of this year. Not very much time, about 1 more week. Let me give out some of these books. I can, if I sell them, the other person gets more benefit. Then they are giving in charity to Krishna. Like Bali gave in charity to Mahadeva. Or else you can give as gifts. Then can I make a commitment? At least 1 book, 2 books in the next week. Maybe for some of you it will be 10 books. Maybe for somebody 50. But try to do this one. And then you can ask the person later, did you like? And then give them also to give out books. In this way we can restore the glorious culture that gave the world the highest spiritual knowledge. And even high material knowledge. Mathematics, medicine, all came from here. So will you help? Why do we Americans have to do your work for you? We can do something, but you should also do. What do you think? I am traveling all over the world for many years now, teaching this Krishna consciousness.
வருகின்றேன்.
And there are not very many places that are as close to the original culture as here.
ana india madat dharmathirku saanga alavukku patta naadugal edathila andha alavukku dharma maadathu saanga illai.
No, not India, here.
Inge
inge would you please help?
ana dayu seidhu ellorume idella pangai konda vendum.
So how many people do we have here? So if everybody here in the next week, if we had an average of 10 books, that would be, what, 2,000. So what do you think?
So இங்க இருக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 புத்தகம் எல்லாரும் கொடுத்தாலும் கூட 2,000 புத்தகம் இங்க இருந்தே விநியோகம் செய்யப்படும் இல்லையா?
Yes.
At least one.
Sir, correct the question one.
So are there questions or comments?
So you don't have to give me Sunday mom.
We need another. We need a traveling mic. No, no. Your mic is more important than my mic. If a mic's going to travel, it has to be. No, your mic is more important than my mic. There you go. It's more important that people can hear you than that they can.
Yes.
Yes.
In my office, one of my co-workers has a birthday. So I gave him a Bhagavad Gita small book gift. So he hesitated to take this book. He told, don't waste this book to give to me, to give somebody else who read this book. He told, I am not interested to read this. So don't waste this. So finally I given to him. So I told him, in your next birthday, you should read. Before your next birthday, you should read. So I told him like this, and I given to him. He accepted, but still he is not interested to read. So,
can you say in Tamil?
அவரோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் வேலை பார்க்குற இடத்துல என்னுடைய நண்பருக்கு பிறந்தநாள் வந்தது. அவருக்கு நான் பகவத்கீதை கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார்னா, இதை வந்து என்கிட்ட கொடுத்து உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க, எனக்கு இது படிக்கிறதுல ஆர்வம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாரு. இருந்தாலும் சரி, நீங்க வந்து வச்சுக்கோங்க, அடுத்த பிறந்த நாளைக்குள்ளையாவது இதை பத்தி படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தின் மீது ஆர்வம் இல்லை. அப்பொழுது நாங்க என்ன செய்ய வேண்டும்?
Is to get people to desire to read.
அதாவது நம்ம இதுல வந்து பாதி என்ன அப்படின்னா, மக்கள் இதை படிக்கிறதுக்கான ஆர்வத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும்.
I don't know if you can translate this, we're going to try. There is a saying that you can take a horse to the water, but you cannot force the horse to drink the water.
அதாவது ஒரு பழமொழிக்கு என்ன அப்படின்னா, நீங்க குதிரையை வந்து தண்ணி குடிக்க எடுத்துட்டு வரலாம், ஆனா அதை நீங்க வந்து வற்புறுத்தி தண்ணி குடிக்க வைக்க முடியாது.
But you can put salt in the horse's food.
ana avu anda udariyana unna kudi unna namma uppu kalakka mudiyum.
You understand? Then the horse will feel thirsty.
appo neenga anda unavula uppu potta enna enna avum anda udariyake yerbaga thanni thaan irukum illaya.
So we want to help people feel thirsty.
ana makkal vandha inda daagathai unara valavukku naam seyalpaadu seiyavendum.
Would you like to be free of all of your suffering?
நீ ஏன் வந்து உங்களோட பிரச்சனையில இருந்து விடுபட்டு நிம்மதியா இருக்க விரும்ப கூடாது?
There's a verse in chapter 6 about that.
பகவத்கீதையின் 6வது அத்தியாயத்தில் இதை பற்றி ஒரு ஸ்லோகமானது இருக்கின்றது.
Do you have any problems with your family or your in-laws?
நீங்க வந்து உங்களோட உறவினர்கள் மற்றும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா?
This is a book about a man who had a lot of problems with his family and in-laws.
இந்த புத்தகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில பிரச்சனை மற்றும் உறவினர்களால பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றிய ஒரு புத்தகம்.
Do you ever have ethical questions about your work?
நீ வந்து உங்க வேலையை பற்றி ஏதாவது ஒரு கேள்வியை பாவம் எழுந்திருக்கா?
Do you sometimes feel the work you do is not so ethical?
நீங்க வந்து செய்யக்கூடிய வேலையானது ஒரு தர்ம ரீதியா இல்ல அப்படின்னு இன்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா?
Arjuna had this problem.
ஆனா அர்ஜுனனுக்கு இந்த பிரச்சனையானது எழுப்பப்பட்டது.
Why don't we find out how he solved it?
அப்ப அந்த பிரச்சனையை அர்ஜுனன் எப்படி தீர்த்தார் என்றதை தெரிஞ்சுக்க ஏன் நம்ம ஆர்வம் காட்டக்கூடாது?
put salt in their food.
அதனால உங்களோட உப்பு கலந்து தாகத்தை தீர்க்கிற மாதிரி நீங்க அவங்க வாழ்க்கையில இதற்கான ஒரு அவசியத்தை உணர வைக்க வேண்டும்.
Other questions?
Hare Krishna. So I do agree with my brother what he said. Many people are not having interest to read this Bhagavad Gita as it is, but I have come across many people from different walks of life. They say we have a different Bhagavad Gita written by, you know, various authors, you know, politicians and spiritual leaders, but most of them are not showing any interest or willingness to read this Bhagavad Gita as it is written by Prabhupada. So how are we going to create interest in their mind to come back to the original Bhagavad Gita instead of, you know, different publications written by non-spiritual people, those are not into Krishna consciousness? Because in India there is a fashion that if I am a scholar, if I have a doctorate degree in philosophy, I can write Bhagavad Gita. And people will buy that and they will read it and they, you know, they are getting misled by others. Hare Krishna.
கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பகவத்கீதை உண்மை உரிமையில் படிப்பதற்கு ஆர்வம் காட்டதில்லை. இந்தியாவில் குறிப்பா பாத்தீங்கன்னா பகவத்கீதையை பல பேர் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, பல பேர் விமர்சனம் எழுதியிருக்காங்க. வேறு முதுகலை பட்டம் படித்தவங்க எல்லாருமே வந்து பகவத்கீதைக்கு உரை கொடுக்கறதுன்றது ரொம்ப பிரபலமா இருக்கு. அதனால மக்கள் வந்து இந்த விஷயங்கள் மூலமாக திசை திருப்பப்பட்டு அவர்கள் உண்மையான கொள்கையிலிருந்து தவறாக நடத்தப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடையே ஸ்ரீல பிரபுபாதர் எழுதிய இந்த பகவத்கீதை உண்மை உரிமை மீது எவ்வாறு ஆர்வத்தை வளர்க்க செய்வது?
So you don't need to criticize these other translations.
அதனால நம்ம வந்து மற்ற பங்கு எழுதின அந்த புத்தகத்தை கூட சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது.
You can say yes, yes, I'm sure these are very nice.
ஆனா உண்மைதான், இந்த புத்தகம் எல்லாமே சிறப்பானதுன்றது எனக்கும் தெரியும்.
But this translation, it is bringing Bhagavad Gita to the world.
அந்த இந்த மொழி பெயர்ப்பானது பகவத் கீதையை உலக மக்களிடையே கொண்டு சேர்க்கின்றது.
And people from all the countries of the world who have PhDs, they are reading this Bhagavad Gita.
உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் PhD படிச்சவங்க கூட இந்த பகவத் கீதையோட பிரதியை படிக்கின்றார்கள்.
I have a PhD in education.
நான் வந்து படிப்பு வந்து PhD வாங்கிட்டேன்.
And I am reading this Bhagavad Gita.
நானும் இந்த பகவத் கீதையை தான் படிக்கிறேன்.
You can say, the other day I met some American lady with a PhD and she is reading this Bhagavad Gita. So these other teachers, they're very nice. No
problem.
I'm sure they are helping people. But there's something special about this. People in China, people in Russia, people in Brazil. Big scholars. In their own country. They are reading this Gita. And they are not only reading it. They are putting it into practice. So I would like your opinion.
So இத பத்தி உங்களோட கருத்துக்களை நான் கேட்க ஆர்வமா இருக்கேன்.
You have these teachers.
So இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
And then there's this one.
இது பாருங்க, இது வந்து இந்த புத்தகங்கள் இருக்கு.
And I'm trying to understand why is this one special.
ஆ, இந்த புத்தகம் மட்டும் ஏன் ஒரு விசேஷமானதுன்றத புரிஞ்சிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்றேன்.
Could you read it and give me your opinion?
So அதனால நீங்க படிச்சிட்டு உங்களோட கருத்தை எனக்கு சொல்ல முடியுமா?
So what do we have now in the
front?
It is Arctic Trofler. Are they waiting for me or are we waiting for them? They're not waiting for me. They'll come in.
Okay. Is that all right? Okay, very good. Any more? Any other questions?
Sayatam Kelly.
All the way in the back. I don't think this can reach them.
Why can't you give these fruits of lending?
Lending?
Yeah, lending. Because economically, Indian people are very poor. They are not like English people.
ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இந்த புத்தகங்களை நீங்கள் வாடகைக்கு கொடுக்கக்கூடாது? அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு மக்களிடையே இந்த பணமானது அந்த அளவுக்கு இல்லாத பட்சத்தில் ஏன் நீங்கள் இந்த புத்தகங்களை வாடகை மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறேன்.
Yes, this is very good. Srila Prabhupada wanted these books in all of the libraries.
So, உண்மையா Srila Prabhupada இந்த புத்தகங்கள் அனைத்துமே அனைத்து நூலகங்களிலும் இருக்கணும்னு சொல்லி விரும்பப்பட்டார்.
So, that we can also do.
நம்ம அந்த அதையும் நம்ம செய்யலாம்.
And honestly, the books are available for free on the internet. So you don't even have to go to the library. Just take out your phone. So that is also
there.
One more. Okay, very good.
Wait for the microphone.
I've been told the economy in India are very poor. Now the net connection is going to 250 rupees. Now I'm going to get 150 rupees. That is enough for me. Why? But poor.
அதாவது இன்னைக்கு இளைஞர் நெட்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் போயிடுச்சு. இப்போ பகவத்கீதை வழி பரிசு பார்த்தீங்க 150 ரூபாய் தான். இதுவே பரவாயில்ல கூட 250 ரூபாய் நிலைமையில தான் நம்ம இருக்கோம்.
We have inexpensive small books also, don't worry.
ஸோ நம்மளுடைய குறைந்த அளவில் விலை இருக்கக்கூடிய புத்தகங்களும் இருக்கு, அதனால கவலைப்பட
வேண்டாம். But I don't think you Indians are poor.
உண்மையிலே நம்ம இந்தியர்கள் எதுலையுமே வந்து தாழ்ந்தவங்க கிடையாது.
I respectfully disagree.
அதனால இந்தியர்கள்
Wealth is not only cash. There are 6 ways to be rich. One way is virya, in strength and in health. Another way is Sri, in beauty. Another way is in Gyan, or knowledge. Another way is in Yasha, or fame. Another way is in Aishwarya, or leadership. And another way is in Vairagya, or renunciation. So much of the beauty of the world has come from India. All over the world, people are turning to India to become healthy. People are looking to India for knowledge and renunciation. So I don't think you are poor. What are your riches? Otherwise, why am I coming here? My own family had a lot of cash. This man is wearing this shirt, 5th Avenue, New York City, which he's never been to, and he doesn't even know what it is. So that is one of the wealthiest streets in the world. I grew up on the opposite side of the park. Probably 3rd or 4th wealthiest place in the world. My family were multi millionaires. Very respectable, very famous. So why am I coming here?
ஏன் இந்தியாவுக்கு வந்து நான் தேடி வந்திருக்கேன்?
just think about it. Be careful that you don't look for the kind of wealth that is in the West. I mean, we do have a few things we could offer you. Like orderly driving. And electricity that works. You could take those things, that would be good. Instead of blue jeans. Why don't you take our road system? So we have something. But you have a lot. Please appreciate what you have. So please take some books.
And give them
and sell them.
Chutrapa
ki ja.